அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் விமல் சொக்கநாதன், சீவகன் பூபாலரத்னம். ஜெர்மன் அரசு தலைவி அஞ்சலா மெர்க்கல் அம்மையாரின் தொலைபேசி உரையாடல்கள் அமெரிக்க ஒற்றர்களினால் ஒட்டுக்கேட்கப்பட்டதாக எழுந்திருக்கும் விவகாரம் பற்றி அமெரிக்காவிட்டு தப்பி மறைந்து வாழும் ஒற்றர் எட்வர்ட் ஸ்னோடனை தாம் சந்தித்து பேச விரும்புவதாக ஜெர்மன் உள்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார்.
Er kann sich vorstellen, nach Deutschland zu kommen, wenn gesichert ist, dass er danach in Deutschland oder in einem anderen
Land. இதுபற்றி கிடைக்கும் ஒவ்வொரு தகவலும் தமக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் என்றார் ஜெர்மன் அமைச்சர் ஹான்ஸ் பீட்டர் ஃப்ரெட்ரிச்.
அமெரிக்காவின் தலைமையிலான உளவு வலையமைப்பில் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய தூதரகங்களும் பயன்படுத்தப்பட்டு வந்ததாக வந்த செய்திகளுக்கு மத்தியில் இந்தோனேஷிய அரசாங்கம் ஜகார்த்தாவில் இருக்கின்ற ஆஸ்திரேலிய தூதரை விசாரணைக்காக அழைத்திருக்கின்றது. அமெரிக்க உளவு நிறுவனத்தின் முன்னாள் ஆய்வாளரான எட்வர்ட் ஸ்னோடன் அவர்கள் அவர்களால் கைது செய்யப்பட்ட அமெரிக்க தேசிய பாதுகாப்பு நிறுவன ஆவணங்களை இந்த தகவல்கள் அடிப்படையாக கொண்டவையாகும். அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் தூதரகங்கள் ஸ்டேட் ரூம் என்ற பெயரில் நிறுவப்பட்டிருக்கும் சமீட்சைகளை உளவு பார்ப்பதற்கான திட்டத்தின் கருவி ஒன்று அந்த தூதரகங்களில் பொருத்தப்பட்டு அந்த ஊரின் தொலைபேசிகளையும் தகவல்களையும் ஒட்டுக்கேட்கும் என்று அந்த அறிக்கை விவரித்திருக்கின்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியா பற்றிய உத்தேச சமாதான மகாநாடு ஜெனீவாவில் இம்மாத இறுதியில் நடப்பது நிச்சயமில்லை என்று சிரியா பற்றிய அனைத்துலக தூதர் லக்தா பிரஹ்மி கூறியிருக்கிறார். சுமார் ஒரு வருட கால இடைவெளிக்கு பிறகு சிரியாவுக்கு போயிருந்த திரு பிரஹ்மி தனது விஜயத்தின் முடிவில் எமது பிபிசி முகவரோடு பேசினார்.
I think we are making progress. Whether that progress will be enough for the conference to take place soon.
சமாதான மகாநாட்டுக்கான ஆயத்தங்களில் நிச்சயமாக முன்னேற்றம் காணப்படுகிறது. தேதியை நாங்கள் விரைவில் அறிவிப்போம் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
நைஜரில் தமது வாகனம் பழுதடைந்ததால் சகாரா பாலைவனத்தில் குடிநீர் இல்லாமல் தாகத்தால் 90 அதிகமான குடியேற்றக்காரர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் உயிர் தப்பித்த ஒரு 13 பெண் தமது பயணத்தில் அனுபவித்த பயங்கரம் குறித்து பேசியிருக்கின்றார். தனது தாயும் 2 சகோதரிகளும் உயிரிழந்தவர்களில் அடங்குவதாகவும் அவர்களை தானே தனது கையால் புதைத்ததாகவும் ஷாஃபா என்ற அந்த 14 பெண் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார். கொளுத்தும் வெயிலில் தாங்கள் எல்லாம் 2 பாலைவனத்தில் நடந்ததாகவும் அந்த வழியாக போன எந்த வாகனமும் தமக்கு உதவுவதற்காக நிறுத்தவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
பாகிஸ்தானின் பலுகிஸ்தான் மாகாணத்தில் பணியாற்றும் மருத்துவர்கள் தங்கள் மீது கடத்தல் மற்றும் கொலை அச்சுறுத்தல்கள் அதிகரித்திருக்கின்றன என்று கூறியிருப்பதோடு தமது கண்டனத்தை தெரிவிக்கும் முகமாக வேலைநிறுத்தம் ஒன்றில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த 5 காலத்தில் 26 மருத்துவர்கள் கடத்திச் செல்லப்பட்டார்கள் என்று உள்ளூர் மருத்துவக் கழகம் அறிவித்திருக்கிறது. இவர்களில் 18 பேர் பின்னர் கொல்லப்பட்டார்கள்.
இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் எல்லைப் பகுதியில் வியாழனன்று நடந்த மோதல்களில் குறைந்தபட்சம் 4 பலத்தீன கிளர்ச்சிக்காரர்களாவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த வன்செயல்களில் தமது படையினர் 5 பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கின்றது. தீவிரவாதிகளால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுரங்கம் ஒன்றை இஸ்ரேலிய படையினர் நிர்மூலம் செய்ய முயற்சித்தபொழுது இந்த சண்டை வெடித்திருக்கின்றது. கடந்த ஒரு வருட காலப்பகுதியில் நடந்த மிகவும் பெரிய எல்லை முதலாக இதனை செய்தியாளர்கள் பார்க்கின்றார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
நேபாள நாட்டு மக்கள் திகார் என்ற திருநாளை கொண்டாடும் வேளையில் நேபாள அரசாங்கம் இனிப்பு பட்சண திகார் ஸ்வீட்ஸ் விற்கும் தரக்குறைவான கடைகள் மீது அதிரடி பாய்ச்சல் நடத்தியிருக்கிறது. உணவு திணைக்கள இயக்குநர் விளக்கம் தரும்போது தமது கண்காணிப்பு அதிகாரிகள் நடத்திய வேட்டுகளின் போது பட்சணங்கள் மிகவும் அசுத்தமான சூழலில் தயாரிக்கப்படுகின்றன என்றும் சர்க்கரையில் புழுக்களை தாங்கள் கண்டதாகவும் பால்மா முதலியன காலம் கலந்து விட்டதோடு மட்டமான ரகத்தைச் சேர்ந்ததாக இருந்தன என்று கவனிக்கத்தக்கதாகவும் கூறினார்.
இந்தியாவின் முக்கிய பங்குச்சந்தையான மும்பை பங்குச்சந்தை முன்னெப்போதுமில்லாத அளவுக்கு உயர்வை காட்டியிருக்கின்றது. இந்தியாவின் வங்கித் துறையிலும் வாகன தயாரிப்பு உள்ளிட்ட மற்ற சில துறைகளிலும் பெருமளவு வெளிநாட்டு நிதியை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளின் பலனாக இந்த பங்குச்சந்தை முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த பல மாதங்களாக இந்திய ரூபாய் முன்னெப்போதுமில்லாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்து வந்தது. ஆனால் இந்திய பொருளாதாரம் இன்னும் பலவீனமான நிலையிலேயே காணப்படுவதாக கூறப்படுகின்றது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.